ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரியலகரி 36வது ஸ்லோகம். ஆக்ஞா சக்கரத்தின் மகிமை. இதற்கு முந்தின ஸ்லோகத்திலும் ஆதார சக்கரங்கள் 6, அந்த 6 சக்கரங்களில் உள்ள தத்துவார்த்தமாக அம்பாளை வந்து காமேஸ்வரியை வந்து நம்ம பார்த்தோம். அது ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் அம்பாளுடைய சக்தி எழும்பி, அதன் பிறகு அது பரசிவனோட ஐக்கிய பாவனையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போன ஸ்லோகங்களில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆக்ஞா சக்கரத்தின் மகிமை இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். எதற்காக இந்த ஆக்ஞா சக்கரத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக வச்சுருக்கு அப்படின்னாக்க, இந்த சாதகன் அப்படிங்கிற நிலையிலேருந்து அந்த பரமனோட கலந்து ஒன்று கலக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு எல்லை இந்த ஆக்ஞா சக்கரம். அங்கிருந்தான் அது வரைக்கும் பிரயத்தனப்பட்டு ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் அவனுடைய சக்திகளை தத்துவங்களெல்லாம் வந்து எழுப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ள நிலை வந்து ஞானம். அது வந்து அந்த ஞானம் சித்தி அந்த ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள ஒரு பாவனையினால் தான் அவனுக்கு அடுத்த நிலையான அந்த பரநிலை அவனுக்கு சித்திக்கிறது. அந்த பரசிவனோட ஐக்கியம் ஏற்படுறது அந்த ஜீவன் அப்படிங்கிறது தான். இங்கே அந்த ஜீவன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த காமேஸ்வரியாக குறிச்சின்னு வரோம். காமேஸ்வரியுடைய தத்துவங்களாக சொல்கிறோம். ஒரு சாதகனோட தத்துவமும் கடைபிடிக்கக்கூடிய தத்துவங்களும் அதுதான். அவனுடைய மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு நிலையாக கடந்து ஆக்ஞா வரைக்கும் வந்து அங்கே ஞானம் சித்திக்கும். அந்த ஞானத்தின்பால் அவன் ஈர்க்கப்பட்டு அவன் அந்த பாரசீவ நிலையை அடையிறான் சகஸ்ராரத்தில் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த நிலைக்கு அப்புறம் அவனுக்கு அந்த 7வது நிலை சகசார நிலை சித்திக்க வேண்டும் அப்படின்னாக்க இங்கே பிரயத்தனங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆக்ஞா சக்கரம் ரொம்ப மகிமையாக சொல்லப்படுது. இந்த ஆக்ஞா சக்கரத்தில் எப்படி உபாசிக்கணும் அப்படின்னாக்க, ஈஸ்வர தத்துவத்தை இரண்டு சக்திகளை வந்து சகுணம் நிர்குணம் அப்படிங்கிற ரெண்டு சக்திகளை வச்சுட்டு உபாசனை பண்ணணுமா, அதை அந்த பாவனையில் பண்ணும்பொழுது அந்த கோடிக்கு சூரிய பிரகாசமான ஒரு நிலை ஏற்படும். இந்த சாதாரண சந்திர சூரியன்களுக்கெல்லாம் அந்த பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த நிலையில் இருக்காதான். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நிர்குணம் சகுணம் அப்படிங்கிற சக்திகளோட ஈஸ்வரனை ஆக்ஞா சக்கரத்தில் உபாசிக்கும்போது அங்கே ஸ்வயம் பிரகாசமாக கோடி சூரிய பிரகாசம் ஏற்படுறதாம். அதனால் சாதாரண உள்ள சூரிய சந்திரர்கள் அங்கே பிரகாசம் எழுந்துடுறாளாம். அப்படி உள்ள ஒரு பிரகாச நிலை ஏற்படும்போது ஈஸ்வரனை அப்படி வந்து ஆக்ஞா சக்கரத்தில் வச்சு வழிபடும்போது தான் அந்த சகஸ்ராரத்தில் உள்ள அந்த பரநிலை, அந்த பரான்னு சொல்கிறோம், பரசிவன் சொல்லலாம், பராசக்தின்னு சொல்லலாம், அந்த நிலை வந்து கைகூடுறது தான். அப்படி வந்து ஈஸ்வரன் நம்மளுடைய ஆக்ஞா சக்கரத்தில் வச்சு வழிபடும்போது நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுறது தான் சகஸ்ராரத்துக்கும் ஆக்ஞைக்கும் அப்படிங்கிறது இந்த இதில் ஆதிசங்கர் பகவத் பாதர் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த காமேஸ்வரியானவள் இந்த சாதகனை அந்த ஒரு பெண்ணாக உருவப்படுத்திட்டு காமேஸ்வர நிலையாக வச்சு பார்க்கும்போது எல்லா தத்துவங்களையும் அனுசரித்து எல்லா சக்கரங்களையும் வேதம் பண்ணிட்டு ஆக்ஞா சக்கரத்தில் வரும்போது ஈஸ்வரனை அங்கே கோடி சூரிய பிரகாசமாக உள்ள ஈஸ்வரனை இரண்டு சக்திகளோடு சேர்த்து வச்சு உபாசனை பண்ணும்போது தான் அந்த சாதகனுக்கு அந்த காமேஸ்வரியானவளுக்கு காமேஸ்வரனோட ஒரு ஐக்கியம் ஏற்படுறது தான். அப்போது அவளுக்கு அந்த பரசிவ நிலை எட்டுறது தான். அப்போ தான் அந்த கோடி சூரிய பிரகாசத்தினால் அவளுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு சகஸ்ராரத்தில் அந்த பரசிவனோட ஐக்கியம் ஆகக்கூடிய ஒரு பாவனை ஏற்படுறது தான் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரார். அதனால தான் இந்த ஆக்ஞா சக்கர நிலைன்றது ஒரு முக்கியமான நிலை. அதற்கப்புறம் வந்து பரசிவ நிலை அப்படிங்கிறதுனால அந்த ஆக்ஞா சக்கரத்தில் எப்படி வந்து ஒரு சாதகன் தன்னுடைய சாதனையை வந்து அங்கே நிரூபிக்கணும், எப்படி ஈஸ்வரனை எந்த பாவனையில் வழிபடணும் அப்படிங்கிறத ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். அது அந்த ஸ்லோக வடிவில் நம்ம வந்து இன்றைக்கி 36வது சொல்ல ஆக்ஞா சக்கரத்தின் மகிமை அதை வந்து பாராயணம் பண்ணலாம். அந்த பரதேவதியுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணன்.